الحمد لله والصلاة والسلام على رسول الله. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. قال الله تعالى في كلامه الذي بعد: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز. الحمد لله غنية قولي الله تعالى إن الذي أرسلني تمرزة الله تعالى سيدي فريو ركير قدان ورمضان ورمضان تلا فرلان ورمضان ورمضان تلا அல்லாவுக்கு விருப்பமான ஒரு நேரத்தில் அல்லாட மாளிகையில் ஒன்று சேர்ந்து சில விஷயங்களை முதாக்கரா செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லா கொஞ்சம் பேர் தந்திருக்க அல்லா கொஞ்சமாக நன்றி செலுத்திக் கொண்டு அடிப்படை மேலானவர்களே, இன்றைக்கு நாங்கள் பெருமதியான ரமலானுடைய மாதத்தை அல்லா தந்தான். இந்த மாதத்திலே கடைசி கட்டத்தில் இருந்து ரஹ்மத்திலே பத்து மப்புறத்திலே பத்து என்று கழிச்சு நரக விடுதலைக்குரிய பத்துல கடைசி பகுதியில் அல்லாஹாலா இதில் ஒன்று சேர்த்துறீங்க. அல்லாக்கு நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்தணும். அல்லாவுடைய ரஹ்மத்துங்கிறது ரமலாண்ட ஆரம்பத்தில் மட்டுமில்லை அல்லாட ரஹ்மத். அல்லாவுடைய ரஹ்மத் ரமலாண்ட எல்லா காலத்திலும் அல்லாட ரஹ்மத் இருக்கிறான். எந்த அளவுக்கு எல்லாம் இறக்கமுள்ள வேண்டி சொன்னா, நிமிஷம் அல்லாஹு சொன்ன காலத்துல ஒரு பெண்மணி தன் ரெண்டு பிள்ளைகளோட யாசகம் கட்டு வந்தாங்க. ஒரு பெண்மணி தன் ரெண்டு பிள்ளைகளோட யாசகம் கட்டு வராங்க. எங்க வராங்க? நிமிஷனோட ஒரு மனைவி ஆகிய ஹலத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த டைம்ல ஹலத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுல அந்த பெண்மணி கொடுக்கறதுக்கு இருந்தது வெறுமனே மூணு ஈத்த மலங்கள் தான் இருந்துச்சு. வரட்டும் இருக்கல, பணமும் விரிக்கல, வேற எந்த பொருளும் விரிக்கல, இருந்தது வெறுமனே மூணு ஈச்சம்பழங்கள். இப்ப ஹலத் ஆயிஷா ரதியல்லாஹு அந்த மூன்று ஈச்சம்பழத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. வேற எதுவும் வீட்டுல இருக்கல. பெரும்பாலான சஹாபாக்கள் வாழ்க்கை இப்படிதான் இருந்துச்சு. உலக அமைப்பை பார்த்த சாதாரண அமைப்பு தான் இது. நிமிஷனோட மனைவிட வீட்டு நிலைமை இந்த நிலப்பாடு. காசோ எந்த பொருளும் இல்லை, வெறுமனே இருந்த மூணு ஈச்சம். இது மாதிரி தான் ஒவ்வொரு சஹாபாக்கள் ஆண்கள் பெண்கள் வாழ்க்கை இருந்துச்சு. உலக அமைப்பு சாதாரண வாழ்க்கை, ஆனா தீன்ல எந்த குறையும் இருக்கிறது. மோசக்குரிய தயாரிப்புல எந்த குறையும் இருக்கிறது. நன்மையான விஷயங்கள்ல போட்டி போடுறதுல எந்த குறையும் இருக்கிறது. வேளாண்மையர்களே, முடிந்த இன்னைக்கு எங்களுக்கு அழகான வசதியை தந்திருக்காங்க. விதவிதமான சாப்பாடு சாப்பிடுறோம். சஹாபாக்களுக்கு பசிக்கு சாப்பிடறதுக்கு உணவு இருக்கல. ஆனா எங்களோட மோசக்குரிய தயாரிப்பு எடுத்து பார்த்தா ஒண்ணுமில்ல. விதவிதமான உடுக்குடுக்கம், ஆனா அல்லாக்க நன்றி செலுத்துற விதம் மிகவும் குறையும். தங்களுக்குரிய ஈச்சம்பழ பங்கை சாப்பிட்டு தாயின் முகத்தை பார்த்தாங்க. உமாக்கு இறக்கம் வந்தது. தனக்கு பசி தான், தன் பசியை தாங்கினாங்க. தனக்குரிய பங்க சாப்பிடல. பிச்சை ரெண்டு சுட்டை ரெண்டு பிள்ளைகளை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு பேசிட்டாங்க. இப்ப அந்த ஆயிஷா இருந்தா இந்த சம்பவம் மிகவும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆச்சரியமா இருந்தீங்க. இப்ப நம்ம சொல்லலாம் வீட்டுக்கு வராங்க. ஆயிஷா இருந்தா இந்த சம்பவத்தை சொன்னாங்க. யாரும் சொல்லலாம் இப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. இப்ப நம்ம சொல்லலாம் சொல்லணும் சம்பவத்தை கேட்டுட்டு சொன்னாங்க. ஆயிஷா, இந்த பெண்மணி இந்த தாய் தன் பிள்ளைகளோட நடந்த இந்த அன்பின் காரணமா, தன் பிள்ளைகளோட காட்டிய இந்த பாசத்தால அல்லாட்ட சொர்க்கத்தை கட்டாயமைக்கு கொண்டு விட்டார்கள் சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரமணிதத் அல்லாஹத்தாலா ஒரு தாய் தன் பிள்ளைக்கு காட்டுற அன்பால அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கான்னு சொன்னா அல்லாஹ் எவ்வளவு இறக்கம் உள்ளவர். அதனால ரமணிதத் அல்லாட இறக்கம் அது எல்லா காலத்திலையும் பொதுவானதுதான். இருந்தாலும் அல்லாஹ் விசேஷமா ரமலான தந்தார். விசேஷமா அல்லாஹத்தாலா அவட அருள் பார்வையை பார்க்கறதுக்கு நல்லா தந்தார். அதனால அல்லாட ரஹ்மத் ரமலான்ல மட்டும்தான் சரி நாங்க முடிவு கட்டுறல. மௌத்து வரைக்கும் அல்லாட ரஹ்மத்தை நாங்க கேட்க வேண்டிய தேவரி. அல்லாட ரஹ்மத் இல்லாம உலகத்துல ஒரு நிமிஷம் வாழையுமேடா, சொர்க்கத்துல காலத்துல கேமேடா. அதனால அல்லாட ரஹ்மத்தை நாங்க எல்லா காலத்திலையும் கேட்க வேண்டிய தேவரி. அதே கட்டம் தாங்க மஃபிரத்துடைய சத்தம் தாண்டிடும். அல்லாஹால எவ்வளவு பெரிய மன்னிப்பாளன் சொன்னா நாங்க நினைச்சிக்கப்படா ரமலான்ல நடுப்பத்துல மட்டும்தான் அல்லாட மன்னிப்புன்னு சொல்லி நாங்க நினைக்கப்படோம். அல்லாட மன்னிப்பும் ரமலானை மாத்திரமல்ல ரமலானை தாண்டி எல்லா காலத்திலும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் தான். அல்லாட 99 திருநாமங்களை ஒன்றுதான் அல் கஃபார். அல்லாஹ் மிகப்பெரிய மன்னிப்பாளனா இருக்கான். அல்லாஹ் எல்லாரையும் மன்னிக்கக்கூடியவன் எல்லா காலத்திலையும் அல்லாஹ் மன்னிப்பான். அதனால அல்லாட்ட மௌத்து வரைக்கும் சக்ராத் வரைக்கும் அல்லாட்ட எங்களை மன்னிப்பு கேட்டுட்டே இருக்க வேண்டியிருக்கு. இதனால அல்லாஹ் விசேஷமா ரமலான் நடுப்பத்தை தந்தான். அல்லாஹ் எவ்வளவு பெரிய மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ்க்கு நல்லா தெரியும் உலகத்துல நாங்க கொஞ்சம் காலம் வாழ வந்திருக்கோம். எவ்வளவு காலம் வாழ்வோம் யாருக்கும் செல்லையிலாம் விரும்பிய விரும்பாமலும் மௌத்தாயிரும். ஆனா நாங்க உலகத்துல என்னத்தை விரும்புறோம்? என்னத்துக்காண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு நோம்பு பிடிச்சோம்? எதுக்காவணி தராகியுடைய தொழுகைகள், எதுக்காவணி சதக்காக்கள், குர்ஆனுடைய திலாவத்துகள். என்ன கடைசி முடிவு நல்லா மௌத்தா பேசுறோம். நான் சாவ மன்னிக்கப்பட்ட நிலையில இந்த மௌத்து வரணும், இதைத்தான் நாங்க எல்லாரும் விரும்புறது. மேலானவர்களே, நம்மளுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு ஆட்களும் இதைத்தான் விரும்புறோம். நாங்க மௌத்தாகணும், எங்கட பாவம் மன்னிக்கப்பட்ட நிலையில எங்கட மௌத்து வரணும். அதுக்காக வேண்டிதான் அல்லாஹாலா பல சந்தர்ப்பங்களை உண்டாக்குறான். அதுல அல்லாஹ் ரமலான தந்தான். என்ன காரணம்? எங்கட எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறது தான் ரமலான் நந்தி. எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, கொலகாரனா இருக்கலாம், குடிகாரனா இருக்கலாம், எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அவளையும் மன்னிக்கிறதுக்குன்னு தான் அல்லாஹ் ரமலான தந்தான். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கட்டத்துல மிம்பர் படியில கால் எடுத்து வைக்காங்க. முதலாவது படியில கால் எடுத்து வைக்கக்குள்ள ஆமீன் சொன்னாங்க. ரெண்டாவது படியில கால் எடுத்து வைக்காங்க, ஆமீன் சொல்றாங்க. மூன்றாவது படியில திரும்ப கால் எடுத்து வைக்காங்க, ஆமீன் சொன்னாங்க. வளமைக்கு மாற்றம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் படியில ஏறக்குள்ள ஆமீன் சொல்றாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா இருந்து ஹுத்பா முடிஞ்சு நபி ஸல்லல்லாஹு இறங்குறாங்க. சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், வளமைக்கு மாற்றமான ஒரு நிகழ்வு கொண்ட கண்டமே, என்ன விஷயம்? வளமைக்கு மாற்றமா ஒவ்வொரு படியிலையும் கால் எடுத்து வைக்கக்குள்ள ஆமீன் ஆமீன் சொன்னீங்களே, என்ன விஷயம் யா ரசூலல்லாஹ்னு கேட்டாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு சஹாபாக்களை விளங்கப்படுத்தினாங்க. வேற ஒன்றும் இல்லை, நான் ஒவ்வொரு படிலை கால் எடுத்து வைக்கக்குள்ள மலக்குமார்களின் தலைவர் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு முன்னால தோன்றி ஒரு பதுவா செஞ்சாரு. ஒவ்வொரு வித்தியாசமான மூன்று பதுவாக்கள் செஞ்சார். பதுவான்னு சொன்னா துவான்ல ஒவ்வொரு சாபம் விட்டாரு. ஏழானவர்களே, கொஞ்சம் நாங்க உள்ளத்துல யோசிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல சாபமிட்ட வரலாறே கிடையாது. ஆனா நபி ஸல்லல்லாஹு ஒரு பதுவாக்கு ஆமீன் சொல்லிருக்காங்க, ஒரு சாபத்துக்கு ஆமீன் சொல்லிருக்காங்க. சொல்லப்படி சொன்னாங்க, நான் முதலாவது படித கால் எடுத்து வைக்கக்குள்ள மலக்குமார்கள் தலைவர் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மதுவா செஞ்சாரு. அது என்ன மதுவாண்டா? யாரும் ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சு தன் பாவத்துக்குரிய பாவம் மன்னிப்பு எடுத்துக்கொள்ளலையோ அவனுக்கு நாசம் உண்டாகட்டது மதுவா செஞ்சாரு. அதுக்கு நான் ஆமீன் சொன்னேன்னு சொன்னாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துவா எவ்வளவு பவரான துவாவா இருக்கும். மலக்குமார்களின் தலைவர் மதுவா செஞ்சிருக்காரு, நபிமார்களின் தலைவர் ஆமீன் சொல்லியிருக்காரு. எவ்வளவு சக்தி வாய்ந்த துவாவா இருக்கும். அதுல ஒரு துவாவான் ரமலான அடைஞ்சு பாவம் பண்ணிப்பு அடையாத மனுஷனுக்கு நாசம் உண்டாகட்டும். அதனால ஜிப்ரீலுக்கு மதுவா செய்ய ஆமி சொல்லியிருக்காங்க. அதனால மேலானவர்களே, நாங்க உள்ளத்துக்கு எடுக்கணும். அல்லாஹ் ரமலான தந்தது எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அல்லாட்ட ஒரு தரம் கையேந்துவான்னு சொன்னா, தந்த பாவத்துக்குரிய பாவ மன்னிப்பை கேட்பான்னு சொன்னா, அல்லாஹ் அவனை மன்னிக்கிறதுக்குன்னு தான் அல்லாஹ் ரமலான தந்தான். அதனால ரமலான நடுப்பத்து மட்டுமில்ல மன்னிப்பு, முழு ரமலானும் அல்லாஹ் அவன் அடியார்களை மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் தந்திருக்கான். அட கடைசி கட்டத்தில் ஒரு சில தினங்கள் இருக்கி அல்லாஹ் இந்த நிகருக்கு அவகாசத்தை வச்சிருக்கான். எங்களை பாவ மன்னிப்பை நாங்கள் அடைஞ்சு கொள்றது, அதன் அடிப்படையில் எஞ்சிருக்கிற காலத்தை நாங்கள் பிரோச்சனமாக கழிக்கிறது முயற்சி செஞ்சு கொள்றது. அதே கட்டத்தில் அல்லாஹ் எப்படி மன்னிக்கிறதுக்குன்னு நடுப்பத்தை தந்தானோ, வெறுமனே அல்லாட்ட யாழ்லா எங்களை மன்னிக்கிறன்னு மன்னிப்பை எடுக்கிற மட்டுமில்லை, இந்த மன்னிக்கிற தன்மையை நாங்கள் எங்களை வாழ்க்கையில் உருவாக்கணும். அதுதான் ஆகக்கூடிய தேவையாது. ஆகக்கூடிய தேவை ரஹ்மத்தை கடந்த சொல்லி இந்த இரக்கத்தன்மை உள்ளத்துல எடுக்கிறதா ரமலான் படிச்சு தர பாடமாறி. அல்லா தாரா மன்னிக்கிற பத்தை தந்தா, வெறுமனே எங்கட பாவத்தை மன்னிக்கிற மட்டுமில்லை, மன்னிக்கிற தன்மை எங்கட வாழ்க்கையில உருவாக்குறதா எங்கட நோக்கமா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சமூகத்துல மன்னிப்பு அறிமுகப்படுத்துறதுக்கு வந்த நபி அவங்க. மனுஷனோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தா எல்லா கட்டத்திலும் மனுஷனால் சமூகத்தை மன்னிச்ச வரலாறு இருக்கு. பெரும்பெரும் பாவிகளை நபி அவங்க மன்னிச்சிருக்காங்க. தன்னை கொல்ல வந்த உபயர் முழுவதும் இவரை நபிசலா கொண்டா மன்னிச்சாங்க. தன் மகளோட வபாத்து காரணமா இருந்த ஹம்பார் அஸ்மத நபிசலா மன்னிச்சாங்க. இப்படி நபிசலா மன்னிப்பு ஏராளமா இருக்கு. அதனால நாங்க வெறுமனே அல்லாட்ட மன்னிப்பை கேட்கிற மட்டும் இல்லை, இந்த மன்னிக்கிற தன்மையை வாழ்க்கையில உருவாக்க வேண்டியிருக்கு. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்ற கேட்டுக்கொள்ளுங்க. நபிசல்லா அலிசலா எந்த அளவுக்கு மன்னிச்சாங்கன்னு சொன்னா, இங்க எல்லாருக்கும் தெரியும் நபிசல்லா அலிசலா பிறந்தது மக்காவுல, வளர்ந்தது மக்காவுல. கிட்டத்தட்ட 53 வயசு வரைக்கும் நபிசலா மக்காவுனா வளர்ந்தாங்க. இந்த காலகட்டத்தில் 40வது வயசுல நபிசல்லா அவங்க நபிப்பட்ட கிடைக்குது. 13 வருஷம் மக்காவில் இஸ்தாத்துபால் மக்களை அழைக்காங்க. இந்த காலத்துக்குள்ள நபிசல்லா அதிகமான நோவினைகளை சுமந்து கொள்றாங்க, அதிகமாக துன்புறுத்தப்படுறாங்க. எத்தனோ கஷ்டப்படுத்தப்பட்டாங்கன்னு சொன்னா நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சூனிய செய்யப்பட்டு பைத்தியகாரன்னு பேர் சூட்டப்பட்டாங்க, சாஸ்திரக்காரன்னு ஏசப்பட்டாங்க, சூனியக்காரன்னு பட்ட பேர் சூட்டப்பட்டாங்க. காரை முகத்தில் துப்பப்பட்டு மண்ணை வீசி வாரி எறியப்பட்டு நபீ சொல்லாமல் குடும்பத்தை 3 வருஷம் ஒதுக்கி பொருளாதார தடை விதிக்கப்பட்டு எல்லாத்தையும் தாண்டி தாய்க்குள்ள கல்லால எரிஞ்சு ரத்த வடிய வடிய விரட்டப்பட்டாங்க. இப்படித்தான் எல்லா சஹாபாக்களும் மக்காவுடைய காலத்தில் கஷ்டப்படுத்தப்பட்டாங்க. இதுக்கு பின்னால நபிசல்லாவோட 53வது வயசுல நபிசல்லா அவங்களுக்கு உத்தரவு வரும். சஹாபாக்களுக்கும் நபியவங்களுக்கும் நீங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகணும்னு சொல்லி உத்தரவு வரும். இப்ப நபிசல்லா அவங்களுக்கு உத்தரவு வந்துட்டு நீங்க மதீனாக்கு போங்க, மதீனாவில் உங்களோட இஸ்லாத்துக்கு உதவியா உங்களோட தாவத்துக்கு உதவியான ஒரு கூட்டம் மதீனாவில் இருப்பாங்க, இவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க, நீங்க மதீனாவுக்கு போங்கன்னு சொல்லி அல்லாட உத்தரவு வருவது. இப்ப நபிசல்லா அவங்க மதீனாக்கு போக்குறாங்க. போறதுக்கு முன்னால நபிசல்லா அவங்களுக்கு மக்காவோட ஒரு கடைசியான ஒரு ஆசை இருந்து, என்ன ஆசை தெரியுமா? நபிசல்லா ஒரு ஆசை, தான் பிறந்து வளர்ந்த இந்த மக்காவில் தான் அல்லாவுக்கு உலகத்தில் மிக விருப்பமான இடமாகிய கஅபா, இந்த அப்ப நபியவங்க மக்காவுக்கு மக்காவுக்கு மதீனாவுக்கு போறதுக்கு முன்னால நபிசல்லாவோட கடைசி ஆசை இருந்துக்கு என்ன ஆசை? தான் பிறந்த பூமியில தான் அல்லாவுக்கு உலகத்திலே மிக விருப்பமான இடமாகிய கஅபா, இந்த கஅபாக்கு உள்ளாட போய் ஒரு தரம் பார்க்கறது ஆசை இருந்துக்கு நபிசல்லாவுக்கு. ஏன் எவ்வளவு கண்ணியமான கஅபா, நாங்க இந்த இடத்துல இந்த பள்ளியில நாங்க இங்க நம்மள ஊர்ல இருந்த பள்ளியில அசருடைய தொழுகையை தொழுதோம், இதே தொழுகையை நாங்க கஅபாவுல ஹரத்துக்கு முன்னால தொழுதா 100,000 அசர் தொழுத நன்மடை கூலி கிடைச்சிருக்கு. இங்க செய்யற ஒவ்வொரு அமலுக்கும் 100,000 மடங்கு நன்மங்கிற இங்க ஒரு சுபஹானல்லாஹ் செஞ்சோமா, அதே சுபஹானல்லாஹ் ஹரத்துல கஅபாக்கு முன்னால செஞ்சா 100,000 சுபஹானல்லாஹ் செஞ்ச கூலி கிடைக்கும். அவ்வளவு பொறுமதியான இடம் தான் கஅபா. இந்த கஅபா தான் பிறந்து வளர்ந்த பூமியில இருக்கு. இந்த கஅபாக்கு இல்லாத போய் பார்க்கறது ஒரு ஆசை. இப்ப எப்படி போகலாம்? மக்கத்து குறைசி அந்த கையில தான் கஅபாவை பராமரிக்கிறது. எப்படி இஸ்லாத்துல கஅபா கண்ணியமானதோ, எங்களோட உள்ளத்துல கஅபா சொன்னா ஒரு மதிப்பு இருக்கோ, அதே மாதிரி அல்லாஹ் இஸ்லாத்துக்கு முன்னால காபிர்கள் உள்ளத்துல அல்லாஹ் கஅபாவை மதிப்பை போட்டிருந்தான். கஅபா சொன்னா அவங்க உள்ளத்துல ஒரு கண்ணியமான ஒரு பொருளா தான் மதிச்சு வந்தாங்க. அதனால தான் மக்கத்து குறைசி காபிர்கள் மஷூரா பண்ணினாங்க, இன்றைக்கு நாங்க எங்களோட உள்ளத்துல குர்ஆன் கண்ணியமானது, அதனால குர்ஆன பள்ளிகள்ல கண்ணியமான இடத்துல வைப்போம், வீட்டுல குர்ஆன உயரமான இடத்துல பாதுகாப்பான இடத்துல வைப்போம். ஏன் உள்ளத்துல கண்ணியமிரி? அல்லாஹ் காபிர்கள் உள்ளத்துல கஅபாட கண்ணியத்தை போட்டிருந்தான், அதனால காபிர்கள் மஷூரா பண்ணினாங்க, நாங்க எங்கட கடவுளுக்கு வச்சு வணங்கக்கூடிய சிலைகளை கண்ணியமான ஒரு இடத்துல வைக்கணும், பொருத்தமான ஒரு இடத்துல வைக்கணும். எது பொருத்தமான இடத்து மஷூரா பண்ணினாங்க. அதனால மஷூராட முடிவாக இருக்கு, இப்போதைக்கு கண்ணியமான இடம் சொன்னா கஅபா தான் இருக்கு. அதனால தாங்கள் கடவுள் சேர்ந்த சிலைகளை கஅபாக்குள்ளால கொண்டு போய் வச்சாங்க. அதனாலதான் கஅபாக்கு உள்ளாலே வெளியாலே 360 சிலைகள் வைக்கப்பட்டு. இப்ப நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நல்லா தெரியும், இப்ப மக்காவுடைய முழு பராமரிப்பும் குறைச்சி காதுகள்ல கையில இருந்துக்கு. அவங்க மக்காட பராமரிப்ப பங்கு வச்சிருந்தாங்க. மக்காவுக்கு வரக்கூடிய மக்களுக்கு, கஅபாவை நாடி வரக்கூடிய மக்களுக்கு தண்ணி குடிப்பாக்க பொறுப்பு ஒரு கோத்திரத்துக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அது அந்த கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு பதவியா இருந்துச்சு. மக்காவை நாடி வார மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கிற பொறுப்பு, இது இன்னொரு கோத்திரத்துக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பதவியா இருந்து மதிச்சு வந்தாங்க. அதே மாதிரிதான் கஅபாக்குள்ளால வார நாடி வாராக்களுக்கு யாருக்கு அனுமதிக்கிறது, யாரை தடை செய்யறது, இது அப்துல்தார் ஒரு கோத்திரத்துக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. எல்லாம் கஅபாக்குள்ள போகணும், இப்போ கஅபாக்கு போறேன்னு சொன்னா யாருக்கு அனுமதி போகிறதும் அந்த அப்துல்தார் கோத்திரத்தை தான் அனுமதி பெறுது. இது நினைச்சா நல்லா தெரியும், வேண்டாம் நபியவங்களை மக்காவில் தான் பிறந்து வளர்ந்தவங்க, நபிசனா அவங்க அதே குறைசி வம்சத்தை சேர்ந்தவங்க, அப்துல்தார் கோத்திரத்தார தேடி போறாங்க. என்னத்துக்கு போறாங்க? அவங்கள்ட்ட ஒரு அனுமதி எடுக்கணும்னு கஅபாக்குள்ள போறது. இதை போய் சந்திச்சு பார்த்தா அப்துல்தார் கோத்திரத்தால ஒரு கண்ணியமான ஒரு மனுஷன் இருந்தாரு, நல்ல மதிக்கப்படக்கூடிய மனுஷன். அவர் ஒரு வார்த்தை பேசினா மக்கள் தலைக்கு மேல வச்சு மதிப்பாங்க, அவ்வளவு ஒரு கண்ணியமான மனுஷன். உஸ்மான் தல்ஹா என்று சொல்ற மனுஷன் இருந்தார், உஸ்மான் தல்ஹா. இவருக்கு தான் கஅபாவோட சாவி அந்த மக்கள் கொடுத்திருந்தாங்க. கஅபாக்குள்ள யார அனுமதிக்கிற யார தடை செய்யறங்கிற பெரிய ஒரு பதவி, அதற்குள்ளால கஅபாவோட சாவி கொடுக்கப்பட்ட மனுஷன் எவ்வளவு கண்ணியமான மனுஷரா இருந்திருப்பாரு. அதனால இப்ப கஅபாக்குள்ள போகணும்னு சொன்னா இந்த உஸ்மான் தல்ஹாவை போய் சந்திச்சு அனுமதி எடுக்கணும். நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உஸ்மான் தல்ஹாவை போய் சந்திச்சு தன்னோட கடைசி ஆசையை முடிவு வச்சாங்க. சொன்னாங்க, இப்படித்தான் அல்லாட உத்தரவு எனக்கு வந்துட்டு நான் மதீனாக்கு போகிறேன் என்றாலும் கடைசி ஆசை நான் கஅபாக்குள்ள போகணும், அதனால எனக்கு அனுமதி தருவீங்களா என்று சொல்லி தன் ஆசையை முன்வைச்சாங்க. இப்ப இந்த உஸ்மான் பின் தல்ஹா கண்ணியமான மனிதன் தான், சிறப்பான மனிதர் தான், ஆனால் அவரது கண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி நபிசல்லா அவங்களோட நடந்து கொள்ளல. நபி அவங்களை கண்ட மாதிரி ஏசினாரு, நபி அவங்களை கண்ட மாதிரி தூற்றினாரு, வாயில வந்த மாதிரி ஏசினாரு. கண்ணியமான மனிதர், ஆனால் கண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி நடக்கல. இந்த கட்டம் நபிசல்லா சொன்ன ஒன்றும் பேசல, பொறுமையா இருந்தாங்க, அவரை ஏச்ச முழுமையா சகித்து கொண்டாங்க, ஒரு வார்த்தை கூட மாறி பேசல. எல்லாம் ஏசி முடிஞ்சதுக்கு பின்னால உஸ்மானை பார்த்து நபிசல்லாவுடைய சிலர் சொன்னாங்க, யா உஸ்மான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஆனா ஒரு கட்டம் வரும், அல்லாஹ் கஅபாட சாவியை எந்த கையில தருவான். இப்பதான் உங்கள கையில கஅபாட சாவி இருக்கு, ஒரு கட்டத்தில் அல்லாஹ் கஅபாட சாவியை எந்த கையில தந்துருவான், அந்த நேரத்தில் நான் நினைத்த பிரகாரம் செயல்படுவேன் என்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இந்த வார்த்தை உஸ்மான உள்ளத்தை தாக்கினீங்க, உஸ்மான் பயந்து வைத்தாரு, கேட்டார் மாறி அப்படின்னு சொன்ன. அந்த காலத்துல உங்கள கையில அல்லாஹ் கஅபாட சாவியை தந்துருவான்னு சொன்னா, அந்த காலம் குறைசியர்களாகிய நாங்க அழிச்சு வைத்திருவோமா, நாங்கள்லாம் இழிவடைஞ்சிருவோமான்னு கேட்டாரு. சொன்னாங்க, இல்ல இல்ல, நீங்க அழிய மாட்டீங்க, நீங்க இழிவடையவே மாட்டீங்க, நீங்க கண்ணியமா இருப்பீங்க, அவங்கள மானம் பாதுகாக்கப்படும் சொன்னாங்க. கடைசி வரைக்கும் உஸ்மான் சாவியை கொடுக்கல, நம்சா மக்கா விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்துட்டான். எவ்வளவு காலம் போனாங்க, 8 வருஷம் கடக்குது, ஹிஜ்ரி 8வது வருஷம், இதே ரமலானுடைய மாசம் அல்லாஹ் முழு மக்காவை முஸ்லிம்கள் கையில கொடுத்தான். நான் ஃபதஹ் மக்கா என்று சொல்ற மக்கா வெற்றி என்று சொல்ல போறேன், அதே மக்கா, அந்த மக்கா வெற்றி இதே ரமலானுடைய மாசத்திலாம் நடந்துச்சு. இப்ப நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில இருந்து சுமார் 10,000 சஹாபாக்களோட மக்காவை வெற்றி கொள்றதுக்கு வராங்க, மக்காவை வெற்றி கொள்றதுக்கு வராங்க. அன்றைய நாள் தான் அந்த மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட ஹிஜ்ரி 8 ரமலானுடைய மாசம். இந்த மாசம் தான் முழு மக்காவில் உள்ள ஒவ்வொரு வீடும் இஸ்லாத்துக்குள்ள வந்த வீடு, ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இஸ்லாத்துக்குள்ள நுழைந்த வருஷம் இந்த இதே ஹிஜ்ரி 8 ரமலானுடைய மாசம். முழு மக்காவும் இஸ்லாத்துக்குள்ள வந்த மாசம் தான் இந்த ரமலானுடைய மாசம். இப்ப நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு 10,000 சஹாபாக்களோட வந்து மக்காவை கைப்பற்றாங்க. வந்த கஅபாக்கு கிட்ட வந்து நபிசல்லல்லாஹு முதலாவது கஅபாவை ஒரு தரம் வலம் வந்துட்டு கஅபாட கதவுக்கு முன்னால நின்றாங்க. கதவு பூட்டப்பட்டிருக்கு. இப்ப கதவுடைய சாவி யார் தெரியு, நிமிஷம் அங்க நல்லா தெரியும், கதவுடைய சாவி கஅபாட கதவுடைய சாவி உஸ்மான் பின் தல்ஹா இவர்கிட்ட தான் இருக்கு. நிமிஷம் கஅபாவுடைய கதவடிய வந்து கேட்டாங்க, ஐன உஸ்மான் பின் தல்ஹா, அந்த உஸ்மான் எங்கன்னு கேட்டாங்க. உஸ்மான் எங்கன்னு கேட்டபடிச்சனா அந்த அவரை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இப்ப உஸ்மான் பின் தல்ஹாவை கூட்டிட்டு வராங்க. இப்ப இவருக்கு சரியான யோசனையோட வராரு, பயந்து வராரு. ஏன், 8 வருஷத்துக்கு முதல் நிமிஷம் சொன்னாங்க அல்லாஹ் எந்த கையில ஒரு காலம் சாவியை தருவான், அந்த டைம்ல நான் நினைத்த விரகாரம் செயல்படுவேன் ஒரு வார்த்தை சொன்னாங்க. இப்ப 8 வருஷத்துக்கு முன்னால சொன்ன வார்த்தையே இப்ப உள்ளத்துல சிந்திச்சுக்கிட்டே வராரு. எந்த நிலைமை என்ன ஆகுமோ, நபியவங்க எந்த செய்வாங்களோ, எந்த நிலப்பாடு என்ன ஆகுமோன்னு பயந்து வராரு. இப்ப நபிசல்லா கிட்ட வந்துட்டாரு, நபிசல்லா உஸ்மானை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசல, சாவியை வாங்கி கையில எடுத்தாங்க. ஆக குறைஞ்சது உஸ்மான் 8 வருஷத்துக்கு முன்னால சென்ன ஞாபகம் இருக்கா, இப்படியும் நபியவங்க கேட்கல. நபியவங்க அந்த உஸ்மானை மறந்தாங்க, மன்னிச்சாங்க, மறந்தாங்க, விட்டுட்டாங்க. ஒரு வார்த்தை கூட மீட்டு ஞாபகப்படுத்தி காட்டல. வெறுமனே நபியவங்க சாவியை வாங்கி எடுத்து நபியவங்க அவங்கள கையாலே கஅபாட கதவை போய் திறந்து தனியே கஅபாக்கு உள்ளால போய் பார்த்துட்டு வந்தாங்க. பார்த்துட்டு வந்து கஅபாவுடைய கதவடியை ஏறி நின்று தங்க ரெண்டு கையையும் ரெண்டு கஅபாட நிலையில கையை பிடிச்சாங்க. குடிச்சிருந்த கீழே 10,000 சஹாபா, 10,000 மேற்பட்ட சஹாபாக்கள் மக்காவாசிகள் முழுக்க முழுக்க கஅபாவை சூழ இருக்காங்க. இப்ப நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாட கதவடியை நின்றுக்கிட்டு கையில சாவிருக்கி நபிசல்லா ரெண்ட கையையும் கஅபாட ரெண்டு நிலையில பிடிச்சிட்டு கீழே எல்லா சஹாபாக்களையும் பார்த்துட்டு வராங்க. என்னத்துக்கு பார்த்துட்டு வராங்க, இவ்வளவு காலமும் கஅபா கண்ணியமான இடம், உலகத்திலே சிறந்த இடம், இப்ப இந்த கஅபாட சாவி இவ்வளவு காலமும் ஒரு காபிரான மனுஷன் இருந்துக்கு, ஒரு உஸ்மான் பின் தல்ஹா என்று சொன்ன காபிரான மனுஷன் இருந்துக்கு, இப்ப இந்த கஅபாட சாவி இப்ப கஅபா முஸ்லிம்கள் கையில கைப்பற்றப்பட்டது, இப்ப இந்த சாவியை பொருத்தமான ஒரு சஹாபி கிட்ட கொடுக்கணும், யார்கிட்ட கொடுக்கலாம்னு நபிசல்லாம் பார்த்துட்டு வராங்க. ஒவ்வொரு சஹாபியா பார்த்துட்டு வராங்க. நபிசல்லாம் தந்த வாயால சொர்க்கவாத சென்ற பெரும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாரம் செல்லப்பட்ட சஹாபாக்கள் இருக்காங்க, இஸ்லாத்துல பெரும் ஜனாதிபதிகள் இருக்காங்க, இஸ்லாத்துல ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஹலர் அபுபக்கர் சித்திகரன் இருக்காங்க, ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு இருக்காங்க, ஹதரத் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு இருக்காங்க, ஹதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு இருக்காங்க, அஷரத் முபஷரா கட்டப்பட்ட தல்ஹா ஸுபைர் ரதியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் இருக்காங்க, ஆரம்ப தியாகிகள் ஹதரத் பிலால், ஹதரத் அம்மார், ஹதரத் சுஹைப் ரூமி போன்ற பெருப்பெரு எல்லா சஹாபாக்களும் இருக்காங்க. இப்ப யார்த்த சாவியை கொடுக்கலாம் சொல்லலாம் பார்த்துட்டு வரக்குள்ள கீழ இருந்தாங்க ஹதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யார சொல்லலாம் சாவியை எதைக்கிட்டு தாங்க கேட்டாங்க, சாவி எதைக்கிட்டு தாங்க கேட்டாங்க. சாவி கொடுக்கிறதுக்கு மிகவும் தகுதியான ஆள் தான் ஹதரத் அலி ரதியல்லாஹு. ஏன் தெரியுமா, வாலிபர்கள் முதலாவது இஸ்லாத்துக்கு வந்தவர், நம்சனாவுக்கு நபிப்பட்டம் கிடைச்ச அதே வருஷம் தன் 10வது வயசுல முதலாவது வாலிபர்கள் இஸ்லாத்துக்கு வந்தவர் ஹதரத் அலி ரதியல்லாஹு. அது மட்டுமில்ல, மிகப்பெரிய வீரர் ஹதரத் அலி ரதியல்லாஹு. ஹிஜ்ரி 6ல ஹைபருடைய யுத்தம் நடந்துகி, ஹைபருங்கிறது மிகப்பெரிய ஒரு கோட்டை சஹாபாக்கள் வெற்றி கொண்டாங்க. கோட்டை வெற்றி கொள்ளப்பட்டதுக்கு பின்னால அந்த கோட்டை கதவை 40 சஹாபாக்கள் தூக்கி பார்த்தாங்க, தூக்கையலாம் வச்சு ஹதரத் அலிரா வந்து தனியை தூக்கி காட்டிட்டு போனாங்க. 40 சஹாபாக்கள் தூக்கையலாத கோட்டை கதவை தனியை தூக்கி காட்டினாங்க ஹதரத் அலிரதம். அவ்வளவு பெரிய வீரனா இருந்தாங்க. அது மட்டுமில்ல, மிகப்பெரிய அறிவாளியா இருந்தாங்க. எவ்வளவு பெரிய அறிவாளி, ஹதரத் உமர் ரதியல்லாஹு ஆசைப்படுவாங்க தன் ஆட்சி காலத்துல. கிட்டத்தட்ட 10.5 வருஷம் ஹதரத் உமர் இஸ்லாத்துல ஆட்சி செஞ்சாங்க. தந்த இந்த ஆட்சி காலத்துல ஹதரத் உமர் ஒரு ஆசை இருந்துக்கு, என்ன ஆசை சொன்னா, மக்கள பிரச்சனைகள் பெரும்பெரும் பிரச்சனைகள் இறங்கிட்ட வார கட்டத்துல பக்கத்துல ஹதரத் அலி இருக்கிறது ஆசைப்படுவாங்க. ஏன், ஹதரத் அலி பெரிய அறிவாளி, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சர்வ சாதாரணமான முறையில பிரச்சனைக்கு தீர்வு கண்டுருவாரு. நம்சல்லாவோட காலத்துல இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு முஃப்தியா இருந்தாரு அந்த மிகப்பெரிய அறிவாளி ஹதரத் அலி. மிகப்பெரிய அறிவாளி, சாமி கொடுக்க தகுதியானது. எல்லாத்தையும் தாண்டி ஹதரத் அலிதான் நம்சாவோட மருமகன், நம்சாவோட 4வது மகள் பாத்திமாரதான கணவன். அழகானவே அவங்க எல்லாத்தையும் தாண்டி தந்த மருமகன் கேட்கார சாவி அழகா கொடுத்திருக்கலாம். மருமகன் ஒரு புறம் இருக்க செய்யத்து விசா இலகல் அங்கிருந்தான், சொர்க்க பெண்களின் தலைவியாகிய ஹதரத் பாத்திமாரதான கணவன். செய்யதா ஷபாபியர்களில் சொன்னான், சொர்க்கத்து வாலிபர்களின் ரெண்டு தலைவர்கள் ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு, ரெண்டு பேர வாப்பா. சாவியை அழகா கொடுத்திருக்கலாம், கேட்கார சாவியை தாங்கிட்டு சொல்லி கொடுக்க தகுதியானவர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கல, தந்த மருமகன் பார்க்கல கொடுக்கல. மாறாக என்ன சொன்னாங்க, ஹதரத் அலியை பார்த்து கேட்டாங்க, ஐன உஸ்மான் இப்னு தல்ஹா, 8 வருஷத்துக்கு முதல் சாவி தரமாட்டேன் எனக்கு ஏசினாரே அந்த உஸ்மான் எங்கிட்டு கேட்டாங்க. கீழே நின்றாரு நம்சல்லாம், கீழே இறங்கி வந்து அவர கையிலேயே கஅபார சாவியை கொடுத்தாங்க. கஅபார சாவியை உஸ்மான கையிலே கொடுத்தாங்க. உஸ்மானுக்கு அவரையே நம்ப இயலாம போயிட்டு, அவர் இஸ்லாத்துக்கு வரல, சாவி அவர கையிலே கொடுத்துட்டு சொன்னாங்க, ஹுதூஹா ஹாலிதத்தன் தாலிதா, உஸ்மான் இந்த சாவியை நீங்க மட்டுமில்ல, உங்களுக்கு பின்னால உங்களோட சந்ததி சந்ததியா உங்களோட பரம்பரையிலே இந்த சாவி இருந்து வரட்டும் என்று சொல்லி அந்த உஸ்மானை மன்னிச்சாங்க, மறந்தாங்க. அவர் அந்த இடத்துல மதிச்சாங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அவரோட நடந்து கொண்ட அந்த முறை, அவரை மன்னிச்ச முறை, அவரை மதிச்ச முறை அவரோட ஹிதாயத்தின் காரணமா இருந்து அதே இடத்துல இஸ்லாத்துக்கு வந்தார் உஸ்மான். மேலானவர்களே, இதுதான் அல்லாஹ் எங்கள்கிட்ட ரமலான தந்து நடுப்பத்தை தந்தது. வெறுமனே அல்லாட்ட நாங்கள் மன்னிப்பு எடுக்கிற மட்டுமில்ல, இந்த மன்னிக்கிற தன்மையை நாங்கள் எங்கள வாழ்க்கையில உருவாக்கணும். எங்க மனைவியை மன்னிக்கிற பண்பை எங்கிட்ட வரணும், எங்க குடும்பத்தாரை மன்னிக்கிற தன்மை வரணும். இன்னைக்கு மன்னிக்கிற தன்மை சமூகத்துல ஈடுபட்டுட்டு அதனால எனக்கு எத்தனை குடும்பங்களுக்கு மத்தியில பிறச்சுடு, எத்தனை நண்பர்கள் எதிரிகளா வாழ்றாங்க. என்ன காரணம், மன்னிக்கிற தன்மை சமூகத்துல ஈடுபட்டுது. ஆனா சரியத் என்ன சொல்லது தெரியுமா, சரியத் எங்களை இஸ்லாமியர்களுக்கு என்னத்தை போதிக்குது, இஸ்லாம் எவ்வளவு அழகான மார்க்கம். இஸ்லாம் சொல்லது வல் யஃபு வல் யஸ்ஃபஹு, மன்னிக்கோ மறங்கோ என்று சொல்லுது இஸ்லாம். மன்னிக்கிற மட்டுமில்ல, அப்படியே மறக்கிறது தான் இஸ்லாம் படிச்சு தருவது. மறக்கிறது கஷ்டமா இருக்கலாம், ஆக குறைஞ்சது மன்னிக்கிற தன்மையாக இந்த வாழ்க்கையில உருவாக்கணும். அதுக்காகத்தான் அல்லாஹ் ரமலாட்ட நடுப்பத்தை தந்தான். வெறுமனே அல்லாட்ட மன்னிக்கிற மட்டுமில்ல, நாங்கள் அல்லாட்ட மன்னிப்ப கேட்கறதுக்கு முன்னால அடியார்கள் மன்னிக்கிற தன்மையை நாங்கள் உருவாக்கணும். கொஞ்சம் யோசிங்க, ரமலான்ல அல்லாஹ் நபிசல்லாம் படிச்சு தந்த ஒரு துவாரா, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா. ரமலான்ல எல்லாரும் துவா ஓதுவாங்க, இந்த துவா, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன், யா அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன், துஹிப்புல் அஃப்வ மன்னிப்படி விரும்புறா, யா அல்லாஹ் நீ மன்னிக்கிறத விரும்புறவன், அதனால ஃபஅஃபு அன்னா எங்களை நீ மன்னிச்சிரு. கொஞ்சம் யோசிங்க, நான் எந்த குடும்பத்தாக்களை மன்னிக்க தயார் இல்லையா, நான் எந்த மனைவியை மன்னிக்க தயார் இல்லையா, நான் எந்த சகோதரர்களை மன்னிக்க தயார் இல்லையா, நான் எந்த தைரியத்தில் அல்லாட்ட இந்த துவாவை கேட்கிறது, யாருலா நான் ரொம்ப அடியார்களை மன்னிக்க தயார் இல்லை, ஆனா நீ என்ன மன்னிக்கணும், நியாயமா அது, யாருலா நீ மன்னிப்ப விரும்புறவன், நீ என்ன மன்னி, ஆனா நான் உண்ட அடியார்களை மன்னிக்க மாட்டேன், என்ன மாதிரி. அல்லாஹ் ஒரு காலமும் மன்னிக்க மாட்டான். மன்னிக்கிற தன்மை உள்ளத்துல உருவாக்கும். அல்லாஹ் கடிச்சுதார மிகப்பெரிய பாடம் ரமலாண்ட படிப்பின அதுதான் எங்களுக்கு, நடுப்பத்து மன்னிப்பு கெஞ்சி எடுக்கிறதோட மன்னிக்கிற தன்மையை வாழ்க்கையில உருவாக்குறது. அதனால நாங்க எங்களோட வாழ்க்கையில இந்த மன்னிக்கிற தன்மை கொஞ்ச கால வாழ்க்கையா தான் சந்திரிக்கார். விரும்பிய விரும்பாமல ஒரு நாளைக்கு மௌத்தாகிறோம். எல்லாருக்கும் தெரியும் சமூகத்துல எத்தனை பேர், எங்களுக்கு அறிமுகமான எத்தனை பேர் இந்த கபர்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எங்களோட குடும்பத்துல எத்தனை ஜனாதாக்கள் அடங்கிட்டு வந்துட்டோம். நம்மட வயசுல எத்தனை பேர் மண்ணறையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அல்லாஹ் அவகாசத்தை தந்திருக்கார். பெருமதியான ரமலானுடைய மாசத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கார். அதனால நாங்க பாக்கியமா எடுக்க வேண்டியது. கழிஞ்ச காலம் கழிஞ்சதா இருக்கட்டும், இருக்கிற காலம் நான் மௌத்துக்குரிய தயாரிப்போட உலக வாழ்க்கையை கழிக்கிறது. என்ன நிலையில இருந்தாலும் நான் உலகத்துல என்ன தரத்துல இருந்தாலும், பெரிய நான் பட்டதாரியா இருக்கலாம், பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், பெரிய முதலாளியா இருக்கலாம், என்ன நிலையில இருந்தாலும் எனக்கின்ற ஒரு மௌத்து இருக்கி, இந்த மௌத்துக்குரிய தயாரிப்போட நான் உலகத்துல வாழ்க்கையை கழிக்கிறது, இதுதான் புத்திசாலித்தனம். அதுக்காக நான் அல்லாஹத்தால அதை பாடமா ரமலான தந்து இப்ப கடைசி பத்துல நரக விடுதலைக்குரிய பத்துல நாங்க இருந்துகிட்டு இருக்கோம். மேலானவர்களை ஒரு சில தினத்துல நாங்க இந்த ரமலானுக்கு பிரியா விட செய்யணும். அதனால நாங்க நினைச்சு கொள்ளப்பட அல்லாட நரக விடுதலைங்கிறது ரமலான்ல கடைசி பத்துல மட்டும்தான் அல்லாட நரக விடுதலை நினைக்கிறதில்ல. அல்லாட நரக விடுதலை எல்லா காலத்திலும் அந்த நரகத்திலிருந்து அடியார்களை விடுதலை செய்யறதா. அதுக்காக வேண்டிதான் நம்சல்லா மேலான ஒரு சுண்ணத்தான துவாவை செஞ்சு தந்திருக்காங்க. ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் ஏழு தரம் ஓதுற சுண்ணத், மகரிபுக்கு பின்னாலையும் சுபகுக்கு பின்னாலையும் அல்லாஹு மஜிர்னா மினன்னார், அல்லாஹு மஜிர்னா மினன்னார். ஒவ்வொரு பள்ளி இமாம்களும் கேட்பாங்க இந்த துவாவை. நாங்களும் கேட்கிற சுண்ணத் என்ன கர்த்தர் யாழ்லா எங்களை நரகத்தை விட்டு பாதுகாத்துரு, எங்களை நரகத்தை விட்டு பாதுகாத்துரு. ரமலாண்ட கடைசி பத்திர மட்டும் கேட்கலாம் தானே, ஏன் எல்லா காலத்திலையும் கேட்கணும்? அல்லாடப்பா நரக விடுதலை எல்லா காலத்திலையும் இருக்கு, ஆனா விசேஷமா அல்லாஹ் நரக விடுதலைக்கு ரமலானத்தும் தான் ரமலான தந்திருக்கான். ரமலான்லையும் கடைசி பத்துல மட்டுமில்ல நரக விடுதலை. ஒரே ஒரு ஹதீஸ சொல்றேன் கேட்டுக்க, பைஹக்கி ஷரீஃப்ல வருவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, இன்ன லில்லாஹி தபாரக வதஆலா ஃபீ குல்லி லைலத்தின் மின் ரமலான் சித்தமிஅத்தி அல்ஃப் ஹதீக்கின் மின் நார். ரமலாண்ட ஒவ்வொரு இரவு ரமலாண்ட தலப்புற காக்கப்பட்டுட்டா, தலப்புற தென்பட்டுட்டா, நாளைக்கு ரமலாண்ட நோம்பு பிடிக்க போறோமா? புற தென்பட்டது இருந்த அல்லாஹ் ஒவ்வொரு இரவிலும் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு நரக விடுதல் அளிக்கிறான். நம்ம சார் அந்த ஹதீஸ்ல சொன்னாங்க, ரமலாண்ட ஒவ்வொரு இரவிலையும் அல்லாஹ் 600,000 பேருக்கு நரக விடுதல் அளிக்கிறான். 600,000னா சுமார் 600,000 பேருக்கு நரக விடுதல் அளிக்கிறான். அல்லாஹ் ரஹ்மத்துடைய பத்தில் 60,00,000 பேருக்கு நரக விடுதலை, மஃபிரத்துடைய பத்தில் அடுத்த 60,00,000 பேருக்கு நரக விடுதலை. நரக விடுதலைக்குரிய நாங்க இருக்கிற பத்தில் அடுத்த 60,00,000 சுமார் 1,80,00,000 பேர், சுமார் 1,80,00,000 பேருக்கு அல்லாஹ் ரமலாண்ட இரவுல மட்டும் நரக விடுதல் அளிக்கிறான். சஹருடைய நேரத்தில் ஹதீஸ்ல வருவது பல லட்சக்கணக்கான மக்களுக்கு தினமும் நரக விடுதல். இஃப்தாருடைய நாங்க இப்ப இஃப்தார் செய்ய போறோம், இந்த டைம்ல அல்லாஹ் ஒவ்வொரு இஃப்தாருடைய நாளிலையும் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு நரக விடுதல். இது ரெண்டும் இல்லாம ரமலாண்ட இரவுல மட்டும் அல்லாஹ் சுமார் ரமலாண்ட இரவுகள்ல மட்டும் சுமார் 1,60,000,000 பேருக்கு, 1,80,000,000 பேருக்கு அல்லாஹ் நரக விடுதல் அளிக்கிறான். மேலானவர்களே, அதனால ஒவ்வொரு இரவிலும் 600,000 பேர், இன்னும் ஒரு சில தினம் மட்டுமில்லை. நபிசல் அந்த ஹதீஸை சொல்லிக்கொண்டு இந்த ஹதீஸை எப்படி முடிச்சாங்க தெரியுமா? இந்த முடிச்ச இந்த முடிச்ச பகுதி தான் இப்ப எனக்கும் உங்களுக்கு தேவையான பகுதி. இப்ப நாங்களும் நானும் நீங்களும் அமல் செய்யறதுக்கு எஞ்சி இருக்கிற பகுதி நபிசல் அந்த ஹதீஸை முடிச்ச துண்டுதான். என்ன பகுதி முடிச்சாங்க தெரியுமா? முடிச்சாங்க, ஒவ்வொரு இரவுலையும் 600,000 பேர், 600,000 பேருக்கு நரக விடுதலை, அப்ப முழு ரமலானையும் 1,80,000,000 பேருக்கு நரக விடுதலை. செல்லிப்பட்டு சொன்னாங்க, இதா கான ஆஹிரு லைலத்தின் ரமலான் அஅதகல்லாஹு பிஅததி மா மதா. ரமலான் கடைசி இரவு, நாளைக்கு பின்னாண்டா இன்றைக்கு இன்ஷால்லா நாளைக்கு நாளை இரவு இல்லாட்டி நாளை இன்றைக்கு இரவு நாங்க அடைய போறோம். பெருநாளுடைய இரவு ரமலாண்ட கடைசி இரவுல மட்டும் அல்லாஹ் முழு ரமலான்லையும் எத்தனை கோடி மக்களுக்கு நரக விடுதல் அளிச்சானோ அதே தொகை பெருநாள் இரவுல மட்டும் அல்லாஹ் நரக விடுதல் அளிச்சாங்க. பெருநாளுடைய மட்டும் கொஞ்சம் உள்ளத்துக்கு நாங்க எடுக்கணும். எங்க பெருநாளுடைய இரவு எங்க பிள்ளைகளுக்கு உடுப்பாங்கிறதுல கழிஞ்சிடும். எங்க வீட்டில் உள்ள பெண்கள் பெருநாளுக்குரிய சாப்பாடு செய்யறதுல கழிஞ்சிடும். பெருநாளுக்குரிய தயாரிப்பு செய்யற இரவு உள்ளது, அது அமலால ஹயாத்தாக்கப்பட வேண்டிய இரவு. அந்த இரவு மட்டும் முழு ரமலானையும் எத்தனை கோடி மக்களுக்கு நரக விடுதலையோ அதே தொகையை அல்லாஹ் பெருநாள் இரவுல மட்டும் கொடுக்கான்னு சொன்னா இவ்வளவு பெரிய கூட்டத்துல நானும் குடும்பமும் சேரலாட்டி மிகப்பெரிய நஷ்டவாளிகளை நாங்க பேசுறோம். அந்த அழகான சந்தர்ப்பத்தை தந்திருக்கேன், எனக்கும் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இப்பயே விரிக்கு. இன்ஷால்லா நாங்க கொஞ்சம் பயன்படுத்தணும். நாங்க பெருநாள் இரவு நாங்க குறைஞ்சது நாங்க பள்ளிக்கு வந்தா, பள்ளி இல்லா வீட்டிலேயாவது நாங்க அன்றாடம் செய்யற குர்ஆனுடைய திலாவத்துகள், ஏழு மாணவர்களுக்கு சதக்காக்கள், அதே போன்ற நல்ல விஷயங்களை நாங்க அந்த அந்த இரவுல நாங்க ஹயாத்தாக்கோம். சுண்ணத்தான தொழுகைகள் இருக்கு, இது மாதிரி நாங்க பெருநாள் இரவு நாங்க ஹயாத்தாக்கோம். அதன் அடிப்படை மேலானவர்களே, ரபுலுக்கு அல்லாஹாலா தந்த பெரும் பெரும் ஒரு பாக்கியம் தான் ரமலானுடைய பாக்கியம். அதே கட்டம் நாங்க எங்களோட வாழ்க்கையில படிக்க வேண்டிய பாடம் தான் ரமலான், படிச்சு தர பாடம் தான் சதக்காவுடைய பாடத்தை படிச்சு தருவோம். எல்லா காலத்திலேயும் உள்ளத்துல நீயத்து வைங்க. என்னோட வாழ்க்கையில நாங்க ரமலான்ல விசேஷமா சதக்காக்கள் கொடுத்திருப்போம், விசேஷமா சதக்கா கொடுக்கிற மாதம் ரமலான். என்றாலும் இந்த ரமலான் என்னோட வாழ்க்கையில வாழ்க்கை முழு வாழ்க்கைக்கு உரிய பாடமா படிக்கிறதான் ஒரு மாசம். கொஞ்சம் உள்ளத்துக்கு எடுங்க, அல்லா இந்த ரமலான் கிடைக்க பயிற்சிக்கு நாங்க கொஞ்சம் தியாகம் செஞ்சு அல்லாட நெருக்கத்தை அடைகிறதுக்கு அல்லா சந்தோஷமான ஒரு பெருநாளை தாராண்டு சொன்னா, ஏனே 11 மாசமும் இதே போன்ற நல்ல அமல்கள் எங்களை வாழ்க்கையை கழிப்போம்னு சொன்னா எங்கட சக்கராத்தை அல்லா பெருநாளாக்கி தருவான் அல்லா, சந்தேகமே இல்லை. அதுக்குரிய தயாரிப்பு தான் இந்த ரமலான். அதனால நாங்க சதக்கா எங்கட வாழ்க்கையில அன்றாட சதக்காவை நாங்க அதிகமான முறையில நாங்க கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யணும். ஏன்னு சொன்னா இருக்கிற காலம் எல்லாருக்கும் தெரியும், பயங்கரமான முசீபத்து நிறைந்த காலம், மோசமான நோய்கள் சமூகத்துல பரவுது, திடீர் திடீர் விபத்துகளை முன்னோக்குறோம், திடீர் மரணங்களை முன்னோக்குறோம், எல்லாத்துக்கும் தீர்வும் சதக்காவில் இருக்கு. நபிசல்லல்லாஹு செல்லம் காட்டி தந்த மிகப்பெரிய மருந்து, நோய்க்குரிய மருந்து தான் சிகிச்சைதான் சதக்கா. தா ஓ மர்லா கும்பி சதகார், உங்களோட நோயாளிகளுக்கு சதக்காவை கொண்டு நீங்க சிகிச்சை செஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லலாம் சொல்லியிருக்காங்க. மேலானவர்களே, விதவிதமான மோசமான நோய்கள் சமூகத்துல பரவுது, நெக்கும் நானும் என்ற குடும்பமும் இந்த மோசமான நோயோட்டும் பாதுகாக்கப்படணுமா? அல்லாஹ் அந்த பாதுகாப்பை சதக்காவோட நினைச்சு வச்சிருக்கான். தபரான் ஷரீஃப்ல வரக்கூடிய ரிவாயத்துல சொல்லி காட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸதகா தசுத்து சபஈன பாபம் மினஸ்ஸு, சதகா 70 வகையான கெடுதிகளை விட்டு பாதுகாக்கும் சொல்லியிருக்காங்க. 70 வகையான கெடுதிகளை விட்டு பாதுகாக்கும். அதனால வேணானவர்களே, ரமலான் மட்டுமில்ல, வசதிக்கேத்தமாய் வாழ்க்கை பூரா நாங்க சதக்கா கொடுக்கிற பழக்கத்தை உண்டாக்குற. ஆக குறைஞ்சது உள்ளத்துல நீயத்து வைங்க, குறைஞ்சது எனக்கு கொடுக்கிற வசதி இல்லையா, ஆக குறைஞ்ச இந்த வீட்டுக்கு தேடி வர ஏழை ஜனங்கள் இருக்காங்க தானே, இவங்களை நாங்க விரட்டாம சந்தோஷமா ஒரு 5 ரூபா 2 3 ரூபா இருக்கிறத நாங்க சந்தோஷமா கொடுத்தனுக்குற பண்பை நாங்க கொண்டு வருவோம். வீட்டுக்கு தார கேட்டு வர ஏழை ஜனங்கள் அவங்க வரக்குள்ள நாங்க உள்ளத்தால நன்றி செலுத்துவோம், அல்லா எந்த தாத்தா தங்கச்சை இப்படி வைக்கலையே, எந்த நானா தம்பி அல்லா இப்படியான நிலையில வைக்கலையே, எந்த பிள்ளைகள் அல்லா இப்படியான நிலைக்கு ஆளாக்கலையே, அவங்க அல்லா என்னைக்கிட்ட கையேட்ட கை நீட்ட வச்சிருக்கான், அல்லா எந்த யார்த்தை கை நீட்ட வைக்கலையே, உள்ளத்தால நன்றி செலுத்துவோம், சந்தோஷமா அவங்களுக்கு கொடுப்போம். ஒண்ட மட்டும் நினைவுங்க, ஒண்ட மட்டும் ஏழண்டா ஞாபகம் செய்ய அமல் செய்ய பாருங்க. எங்கட வீட்டுக்கு தேடி வர ஏழை ஜனங்கள் கூடினா 3 ரூபா அல்லது 5 ரூபா தருவாங்க, டாக்கெட் பண்ணி தான் வருவாங்க, கூடினா இந்த வீட்டுல 5 ரூபா தருவாங்க. இப்படி தேடி வர ஏழைகளுக்கு 10 ரூபா 20 ரூபா கொடுத்து பாருங்க, அந்த வேலையில உள்ள சந்தோஷப்படுமா இல்லையா? பாப்பா கிட்ட 50 ரூபா காசு இருக்கேன், 100 ரூபா தாரா இருந்தா என்ற உள்ள எவ்வளவு சந்தோஷப்படும். இது மாதிரி 5 ரூபா தேடி நாடி வார ஏழைகளுக்கு 10 20 ரூபா தூக்கி கொடுத்தா ஏழட உள்ள சந்தோஷப்படுது இல்லவா? இந்த ஏழட உள்ள சந்தோஷப்படுறது இந்த வாழ்க்கைக்கு துவாங்கிறத மறக்காதுங்க. இந்த வாழ்க்கைக்கு துவா, ஏழைகள் கையேந்து துவா செய்ய தேவையில்ல, ஏழைகள் உள்ள சந்தோஷப்படுறது ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கைக்கு துவா. அதன் அடிப்படையில் மேலானவர்களே, இந்த சதக்காக்கள் எங்களோட வசதிக்கேத்தமா எல்லா காலத்திலும் கொடுக்கறது முயற்சி எடுத்துக்கொண்டது. அதன் அடிப்படையில் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் தஆலா என்னென்ன விஷயங்களை பேசணுமோ கேட்டமோ மௌத்து வரைக்கும் கலாசுரம் அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் எல்லாருக்கும் தருவாங்க.